வேதத்திலிருந்து இன்றைக்கு ஒரு பகுதியை பார்த்து நாங்கள் கடன் செல்ல போகிறோம். எல்லாருக்கும் தெரியும் பத்து கட்டளை, நன்கு தெரியும் இல்லையா? பத்து கட்டளை என்ற நக்கண்டு எல்லாருக்கும் மனப்பாடம் இல்ல சொல்லுவார்கள், நல்லது. ஆனால் அந்த பத்து கட்டளைகளை குறித்து அது எப்படி செய்ய வேண்டும், என்னத்தை செய்யக்கூடாது, இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, அப்ப இப்படியான காரியங்களை கிட்டத்தட்ட வேதத்திலே பார்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட 430 மேற்தள்ளிட்ட தடவைகள் இதுக்குரிய விளக்கங்களை அங்கே கொடுத்திருக்கப்பட்டிருக்கு. அப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாது என்ன என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தேவனுக்கு அப்படி செய்தால் அது தேவனுக்கு என்னவா இருக்கும், விருப்பமா இருக்கும், அல்ல வாஞ்சையா இருக்கும், அல்லது பிரியமா இருக்கும். ஆகவே வேதத்தில் இருந்து தேவனுக்கு பிரியமானது என்ற காரியத்தை குறித்து நான் எடுத்திருந்தேன். வேதத்தில் தேவனுக்கு பிரியமானது பழைய ஏற்பாட்டில் 7 காரியங்களும் புதிய ஏற்பாட்டில் 7 காரியங்களையும் குறித்து எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தேன். ஆனால் ஜபித்த போது அதிலே ஒரு காரியம் உண்டாவில்லை, ஆண்டவர் வேறொரு காரியங்களை இன்னைக்கு இணைப்பு விட்டினார். ஆகவே அதை சிறு காரியமாக இருந்தாலும் வேதத்தில் இருந்து அந்த காரியத்தை பார்த்து நாங்கள் கடன் சொல்ல போகிறோம். என்றால் தேவனுக்கு பிரியமானது என்ன என்று சில காரியங்களை பார்த்து அப்படியாய் நடந்து சிலரை குறித்து காரியங்களை பார்த்து கடன் சொல்ல போகிறோம். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகம புஸ்தகம் 5 அதிகாரம். இதரை குறித்து நீங்கள் எல்லாரும் கேள்விப்படுங்கள். 5 அதிகாரம் 18 வசனத்தை பாருங்கள்.
யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான்.
சரி, 20 வாசிங்க 21 வாசிங்க.
ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான்.
பிறகு 24.
ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக் கொண்டார்.
மரணத்துக்கே ஒரு சவால் கொடுத்தவர். முதல் மரணத்துக்கு என்ன நடந்தது, ஒரு சவால் கொடுத்தால் யாரு, ஏனோக்கு. அதை குறித்து வேதம் என்ன சொல்றது, தேவனோட சந்திக்கிறது காணப்படாமல் போனால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. 65 வயதிலே அவன் என்ன செய்தான், ஒரு பிள்ளையை மெக்சலாவை பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பெற்றான் என்று சொன்னால் அவன் 300 வருடங்கள் தேவனோட சந்தி, 1 வருடம் இல்ல, 2 வருடம் இல்ல, 10 வருடம் இல்ல, 300 வருடங்கள் புதிய ஏற்பாடு கொடுக்கப்படுவதற்கு முன்பு வேதாகமம் பெரிதாக இந்த பூமியிலே இல்லாத காலத்திலே அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். அது மாத்திரமில்ல, அவனை குறித்து பழைய ஏற்பாட்டிலே கூட ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த ஏனோக்கு எடுத்து சொன்னால் பாருங்கள், எபிரேயர்கள் நிருபம் 11:5
விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான், தேவனை அவன் எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாம போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான்.
இப்ப தேவன் அவனை எடுத்துக் கொள்வதற்கு முன்னமே அவர் என்ன செய்தார், சாட்சி பெற்றான். எப்படி, தேவனுக்கு பிரியமானவன். அப்ப தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தால், தேவனுடைய காரியத்தை செய்தால் அங்கே என்ன நடக்கிறது, தேவனுக்கு பிரியமானவன். அப்ப ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாய் அந்த நாட்களிலே அவன் நடந்து கொண்டிருந்தபடியால் அவன் என்ன செய்தான், அவன் காணப்படாமல் போனான். மரணத்துக்கே ஒரு சவால் கொடுத்து அவன் தேவனால் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் சாட்சி பெற்றான், அவன் பிரியமானவன் என்று அவன் சாட்சி பெற்றான். அப்ப ஏனோக்கு தேவன் எடுத்துக்கொள்வதற்கு முக்கியமான காரணம் அவன் தேவனுக்கு பிரியமாய் 300 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறான். குடும்பஸ்தரோடு பிள்ளைகளை பெற்று அவன் வாழ்ந்திருக்கிறான். 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்தவன். ஆகவேதான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே ஆதியாபுஸ்தத்திலே 5 இந்த காரியம் சம்பவித்த போது அடுத்ததாக ஒரு தேவ மனுஷனை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அந்த மனுஷனை குறித்து நீங்கள் பலமுறை கேட்டிருக்கிறீர்கள், பல வார்த்தைகள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கூட அவரை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த மனுஷன் நோவா. ஏனோக்கு என்றால் பிரதிஷ்டை செய்யப்படுகிறவன். நோவா என்றால் இளைப்பாறுதல் என்று அர்த்தம். அவை இந்த நோவாக்கு என்ன செய்து தேவன் என்ன செய்தார்? ஏனோக்கு எடுப்பட்ட காலத்துக்கு பிறகு பாதாள பூமியிலே மனுஷர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் மனம் தோன்றபடி அவர்கள் நடந்து தேவனுக்கு பிரியமில்லாத விருப்பமில்லாத அநேக காரியங்களை செய்தபடியினால் தேவனை என்ன செய்கிறார்? மனஸ்தாபப்படுகிறார். இன்னொரு கீழ்ப்பதில் பார்த்தால் விசனப்பட்டார். அப்ப தேவனை விசனப்படுத்துவதற்கு, தேவனை மனநொந்து போவதற்கு அவர் என்ன செய்தார்கள்? தேவனுக்கு பிரியம் இல்லாமல், தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படியான காலத்திலேதான் அந்த நோவா என்ற மனிதன் வாழுகிறார். அந்த நோவா என்ற மனிதன் வாழ்ந்த போது நோவாக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது?
கிருபை கிடைத்தது.
ஆகவே 6:9 பாசுங்கள்.
நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்.
பாருங்கள், இங்கே ஏனோக்கு பார்க்கிறோம். அவன் 300 தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவனை தேவன் எடுத்துக்கொண்டார். ஆனா இங்கே நோவாவை குறித்து பார்க்கிறோம். அவன் தேவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், தேவனுக்கு பிரியமானவன் இருந்தான். அவன் என்ன சொல்றது? நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு சஞ்சரித்துக் கொண்டிருந்தவன். ஆனா தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்திருக்கிறான், வாழ்ந்திருக்கிறான். அதனால்தான் கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு மட்டும் கிருபை கிடைத்தது. மற்ற எல்லாரும் என்ன செய்தார்கள்? தேவனுக்கு மனநோவா இருந்தார்கள், தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தார்கள், தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தார்கள். தேவனை விசனப்படுகிற அளவுக்கு அந்த ஜனங்கள் அந்த நாட்களில் நடந்து கொண்டிருந்தார். அப்படியான நாட்களும் கூட நோவா தேவனோடு உத்தமனம் நீதிமானம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்ட ஒரு பிரியமான மனிதனாய் அவன் காணப்படுகிறான். அப்படி என்று சொன்னால் இந்த நோவா குறித்து பார்க்கும்போது நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். இதுவரையும் மழையே பெய்யவில்லை. ஆண்டவர் சொல்ற, மழை பெய்ய போகுது, இந்த ஜனங்களை நான் அழிக்க போறேன், நிக்கிரம் பண்ண போகிறேன், ஆகவே நீ ஒரு பேழையை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அந்த பிழையின் நீளம் 300, அகலம் 50, உயரம் 30. பாருங்கள், செண்டறையோடு சேர்த்து மயிலுக்கு வர கட்டி அவன் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் பிளான் கொடுக்கிறார். முதல் பிழையை இப்படி செய்யணும் என்று. மழை பெய்ய போகுது, மிதக்க போகுது, இதுல நீ குடும்பம் மட்டும்தான். நோவாவும் மனைவியும் அவருடைய பிள்ளைகள் 3, அவருடைய மனைவி மருமக்கள் 3 பேர், 8 பேர் மட்டும். அதே நேரத்தில் ஜீவஜந்துகள் உள்ள ஒவ்வொரு மிருகங்களும் எல்லா மிருகங்களையும் சில ஒட்டகம் கூட அதுக்குள்ள போகணும், யானையும் போகணும். யோசிச்சு பாருங்க எப்படி கட்டப்பட்டிருப்பான் அந்த நாட்கள். இன்றைக்கு என்றா கட்டலாம், நவீன முறையிலே கிரைண்டருக்கு எல்லாத்தையும் வெட்டி கட்டுக்கலாம். பாருங்க அந்த நாளுக்கு அது ஆண்ட சொல்ற பாருங்க, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமா கீழ்பூசு, தண்ணி வெளியில உள்ளுக்கு வராதபடி கீழ்பூச வேண்டும். செய்ய வேண்டிய விதமான சொல்றது அளவை கொடுக்கிறார். பாருங்க அன்றைக்கு ஒரு அளவுகோல் இருந்திருக்காது. எப்படி அளந்தார எனக்கு தெரியல, எனக்கு கைதான் இருந்திருக்கும், எந்த டேப்பும் இல்ல, ஒன்றுமே இல்ல. 300 முளை சரியா அளந்திருக்கு. நாங்க என்ன செய்வோம்? 301 முளை அளந்திருப்போம். 50 முளை வேண்டா, 48 அளந்திருப்போம். 30 28. அவன் அப்படி செய்யல. நோவா குறித்து பார்த்தா அவன் சொன்னபடி பாருங்கள், 6:22 பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு. நோவா
அப்படியே செய்தான்.
300, 50, 30 முழம் எத்தனை அறைகள் இருக்கணும், என்ன மாதிரி செய்யணும் அப்படியே செய்தான்.
தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்.
தேவன் தனக்கு என்ன மாதிரி பிளான் தந்தாரோ அதன்படி எல்லாவற்றையும் அவன் செய்து முடித்திருக்கிறான். பாருங்க, ஏழாம் அதிகாரத்திலும் ஒரு அதிகாரத்தை ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டது,
நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான்.
தேவன் என்ன கட்டளையிட்டாரோ அதன்படி எல்லாவற்றையும் செய்து முடித்தான். அப்ப தேவனுக்கு பிரியமானவனா இல்லையா? நோவா தேவனுக்கு பிரியமான நீதிமான் உத்தமன் சஞ்சயத்துக்குந்தா. அது மாத்திரம் இல்ல, தேவன் சொன்னதை அப்படியே அவன் செய்து முடித்தான். எத்தனை வருடங்கள் அவன் செய்திருப்பான், செய்யும் போது எத்தனை பரிகாசங்கள், எத்தனை பேருக்கு கூலி அமர்த்தி அந்த காரியங்களை தனியாக அவன் செய்திருக்க முடியாத, எத்தனை பேரை கூலிக்கு அமர்த்தி கூலியை கொடுத்து இந்த காரியங்களை செய்திருப்பான். அவர்களுக்கெல்லாம் தேவனுடைய நற்செய்தி அவன் அறிவித்திருப்பான். ஒருவர் கூட வரையில், ஒருவர் கூட வரையில. எல்லா மிருகங்களும் வந்தது, ஜோடி ஜோடியா எல்லா மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாம் வந்தது, எல்லாம் பிரவேசித்தது. ஆறறிவு தேவன் கொடுத்த மனுஷர் பிரேசிக்கல, தேவனை நோக வைத்தார்கள். தேவனுக்கு பிரியமா இருக்கலை, ஆனா அப்படியான நாட்களிலும் நோவா தேவனுக்கு பிரியமானாய் வாழ்ந்தான். அது மாத்திரமில்ல, அவன் சொல்லியிருக்க ஏழாம் அதிகாரம் 16 வசனத்திலே வாசி,
அவர்களோட ஜாதி ஆதியான சகலவித காட்டு மிருகங்களும்
7:16
தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார்.
ஆண்டவர நோவா விட்டுருந்தா என்ன நடந்திருக்கும்? தனக்கு தெரிஞ்சவர்கள், கப்ப கட்ட வந்தவர்கள், மழை பெய்து ஃபுல்லா கீழ் ஊட்டுகள்லாம் பிறந்து மழை பெய்து கப்பல் இழந்த போது சனம் அழிய போகுது, இதை சொல்ல அவங்க கேட்கல, பரிகாசம் பண்ணாங்க, இதிக பகுடி பண்ணார்கள், எத்தனை காரியங்களை செய்தார்கள். அப்படி இருந்தும் கூட அவன் ஆண்டவர் சொன்ன கட்டளை செய்து முடித்தான். அது மட்டுமில்ல, சொல்ல இன்னும் 7:4 இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பழும் பூமி மேல் மலையை வர்ஷிக்க பண்ணினார். அப்ப 7 நாளும் ஆண்டவரும் எதிர்பார்த்திருந்திருக்கிறார், ஆறாவது மனம் திரும்பி வருவானா? நோவாதான் இத்தனை வருடங்களா கப்பல் கட்டும் வரையும் ஆரியத்தை செய்தார், ஆண்டவர் கூட 7 நாள் காத்திட்டு வந்திருக்கிறார், ஒருவன் கூட பிரவேசிக்கல். நோவாவும் அவருடைய மனைவியும் அவருடைய மகன்மாரும் 3 பேரும் மருமக்களால் 8 பேர் மட்டும்தான் அதுக்குள்ள பிரவேசித்தார். கர்த்தர் கதவை அடைத்தார். வெள்ளம் வரும்போது காத்திருப்பார்கள், குளர் இருப்பார்கள். நோவாவை இப்படி நீ சொன்ன, இப்படி நாங்கள் பரிகாசம் பண்ணோம், இப்ப வெள்ளம் வந்து விட்டது, நாங்கள் உள்ள வர வேண்டும். திறக்கல, ஆகவே நோவா தேவனுக்கு பிரியமாய் அந்த நாட்களிலே அவன் வாழ்ந்திருக்கிறான். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் எடுத்துக்கொள்ள முதலே சாட்சி பெற்றான். இப்போது நோவா கூட பிள்ளைக்குள் பிரவேசிக்கும் உத்தமனம் நீதிமானம் தேவனோடு சந்தித்துக் கொண்டு பார்க்கிறோம். ஆகவே நோவா கூட தேவனுக்கு பிரியமான மனிதனாக இருந்தான். அடுத்தொரு மனிதரை குறித்து வேதத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த மனிதனை குறித்தும் எல்லாருக்கும் தெரியும். 1 சாமுவேல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சாமுவேல் 1 பிறப்பை குறித்து, காரியத்தை குறித்து எல்லாருக்கும் நன்கு தெரியும். ஆனால் இந்த 1 சாமுவேல் 2 அதிகாரம் 26 வசனத்தை வாசியுங்கள்.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான்.
கர்த்தருக்கும்
மனுஷருக்கும் பிரியம்,
மனுஷருக்கும்
பிரியமாக நடந்து,
பிரியமாக நடந்து கொண்டான். அவன் சிறுவயிலே கொண்டு போய் தேவாலயத்தில் விடப்பட்டாயிற்று. அங்கே வளர்கிறான். ஏலி என்ற ஆசாரியனுக்கு கீழே வளர்ந்து வருகிறான். அநேக காரியங்களை இந்த சாமியில் செய்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, இந்த சாமியலை குறித்து பார்த்தால் அவன் ஒரு தீர்க்க தரிசி, நியாயாதிபதி என்று கூட வேதத்தில் சொல்லப்படுகிறது. 450வது நியாயாதிபதி, அவன்தான் கடைசி நியாயாதிபதி. அவன் தன் உயிரோடிந்த நாட்களெல்லாம் நியாயம் விசாரித்தான். தனிய ஒரு இடத்துல அவன் விசாரிக்கல, அவன் எங்கெங்கு போய் என்னென்ன இடத்துங்கள நியாயம் விசாரித்தான் என்று வேதத்தில் ஒரு வசனத்தை காட்டிவிட்டு நான் கடன் செல்ல விரும்புகிறேன். 12வது அதிகாரம் பாருங்கள். அவன் நியாயம் விசாரித்து காரியத்திலே நியாயம் விசாரித்து மக்களுக்கு எல்லாருக்கும் அவன் நியாயம் விசாரித்து போய் எல்லா இடங்கும் அவன் நியாயம் விசாரித்து வந்து ராமாபட்டினத்துக்கு திரும்பி வருவான். அப்ப ராமாபட்டினத்துக்கு அவன் திரும்பி வரும் வரையும் அவன் சுற்றி அவன் என்ன செய்ய வேண்டும், எல்லா இடங்களுக்கும் போய் அவன் நியாயம் விசாரிக்க வேண்டியவனா இருந்தான். அப்படி நியாயம் விசாரித்திலே இவனுக்கு வயது சென்று விட்டார். வயது சென்று விட்ட பிறகு சாமியலுக்கு யோசனை, தனது பிள்ளைகளை நியாயபதியால் நிறுத்துவதற்கு தான் அவருக்கு விருப்பம். ஆனால் மக்கள் அதை விரும்பவில்லை. விரும்பாத காரியத்திலே அவன் ஒரு காரியத்தை கேட்கிறான். பாருங்கள், 3வது வசனத்தை வாசிங்கள். 12:3-4-5
இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கும் முன்பாக என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதியை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதியை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கன் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கஞ்சாடையாயிருந்தேன் சொல்லுங்கள். அப்படியானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கன் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாய் இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள்.
பாருங்கள், இவற்ற உத்தமத்தை குறித்து நாங்கள் பார்த்தால் சாமுவேல் சரியான முறையிலே நியாயம் விசாரித்திருக்கான். ஆனால் அவருடைய பிள்ளைகள் பரிதானம் வேண்டி நியாயத்தை பரிதானம் வேண்டி நியாயத்தை புரட்டினார்கள். அதனால் தான் அந்த மக்கள் அவருடைய பிள்ளைகளை நியாயபதியாய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நவீனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த சாமுவேல் கூட என்ன செய்வான், மனுஷருக்கும் தேவனுக்கும் பிரியமாய் நடந்திருக்கான். பழைய ஏற்பாட்டிலே பார்த்தால் இந்த காரியத்தை இவர்கள் செய்திருக்கார். அப்ப இது எல்லாரும் தேவனுக்கு பிரியமாய் நடந்து சொன்னார். பிரியம் இல்லாமல் நடப்பவர்களும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடக்கிறவர்களை குறித்தும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவர்கள் மக்கள் கேட்கிறார்கள், எங்கள் உலகத்தார் ஆள்றது போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சவுலை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்த, அப்போது சாமுவேல் போய் துக்கத்தோடு இருக்கிறார். தங்களுக்கு நியாயபதி வேண்டாம், ராஜா வேண்டும் என்று சொன்ன போது தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்ற துக்கத்தோடு இருக்கிறான். அப்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், சாமுவேலே என்ன மட்டும் நீ துக்கத்தோடு இருப்பார்கள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை என்னை தள்ளினார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அந்த சாமுவேல் புத்தகத்தில் சொல்லி போட்டுதான் அடுத்து சொல்லுகிறார், ஒரு ராஜாவை நீ தெரிவிசை அவளுக்கா என்று சொல்ல போது ஒரு ராஜாவை அங்கே தெரிவி செய்கிறார். அது அந்த ராஜா ஆரண்டால் முதலாவது ராஜா சவுல். சாமுவேல் தைல குப்பினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு முதலாவது செய்கிற ராஜா யாரு, சவுல். சவுலை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம் பாருங்கள், 1 சாமுவேல் புத்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம் பாத்தீங்க.
அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தர்யமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தர்யவான் இல்லை, எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான்.
சரி, இப்ப இந்த சவுலே ஆண்டவர் தெரிவித்த அவன் எப்படிப்பட்டவன், எல்லாரையும் விட உயரமானவன் சௌந்தர்யமானவன். அவனை ஆண்டவர் தெரிவு செய்கிறார். அது சந்தர்ப்பம் எப்படியான காரிய கழுதை கழுதையை காணாம போன போது சந்திச்சு சாமுவேல் அபிஷேகம் பண்ண காரியங்கள் நடக்கிறது. அப்ப சவுலை ஆண்டவர் தெரிவு செய்கிறார். பாருங்க, சாமுவேலை பார்த்தால் கர்த்தருக்கு பிரியமானவர் என்று சொல்லப்படுது. ஏனோக்கு பார்த்தால் அப்படி, நோவா காரியம். ஆனால் சவுலை குறித்து பார்த்தால் சவுல் எப்படிப்பட்டவன், எப்படியான காரியங்களை செய்த, அவன் பெஞ்சமின் கோத்திரத்தான், மிகவும் ஒரு சிறிய குடும்பத்தில் பிறந்தவன். நான் எம்மாத்திரம் என்று அவன் சொல்லுகிறான். அப்படிப்பட்டவனை ஆண்டவர் ராஜாவாய் தெரிவு செய்து 450 வருடங்கள் நியாயாதிபதி இருந்து விசாரித்து வந்தது. இப்போது முதன்முதல் ராஜாவை தெரிவு செய்த போது அவன் செய்த காரியங்கள் என்ன செய்து, எல்லாவற்றையும் சேர்த்து வந்து தான் பிழடைந்த போது என்ன செய்தான், தேவனை மறந்து விட்டான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் செய்கிறது குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அதிலே 1 சாமுவேல் புத்தகம் 13 பாருங்கள்.
அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான்.
ஆண்டவர் கொடுத்த கட்டளை, ராஜா ஆசாரியனுடைய வேலை செய்ய முடியாது, ஆசாரியன் ராஜாவுடைய வேலையை செய்ய முடியாது. ஆசாரியன் சாமுவேல், சாமுவேல் தான் வந்து பலி செலுத்த விடவன். ஆனால் இந்த சவுல் என்ன செய்கிறான், தான் பிளப்பட்டு வந்தபோது தனங்கள் சிறடித்து போகிறான் என்று சொன்ன போது என்ன செய்கிறான், எல்லாவற்றையும் கொண்டு வா என்று சொல்லி என்ன செய்கிறான், சாமுவேல் செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறான். ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இந்த காரியத்தை அவன் செய்கிறான். திரும்பது அங்க பார்த்த அடுத்த வசனங்களை பார்த்தால் சாமுவேல் கேட்கிறான், நீ செய்தது என்ன, சாமுவேல் கேட்கிறான் சவுளை பார்த்து. சவுள், ஜனங்கள் என்ன விட்டு சேறி போனதை குறித்து நாட்கள் திட்டத்து நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்சாவிலே கூடி வந்திருக்கையில் நான் கண்டபடியினால் என்ன செய்கிறார், எண்ணி துணிந்து சர்வாங்க பணிகளை செலுத்தினேன். துணிந்து, தேவ சமூகத்திலே துணிந்து இந்த காரியத்தை அவன் செலுத்தினான். சாமுவேல் பார்த்து, சவுளை பார்த்து சொல்றான், புத்தி அற்ற நிலைமையில பல புத்தி ஈனமாய் இந்த காரியத்தை நீ செய்தி, கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ என்ன செய்ய கை கொள்ளவில்லை, தேவனுக்கு பிரியமா நீ நடக்கவில்லை, தேவனுடைய காரியத்தை நீ மீறினாய், அதனால் உன் ராஜ்யபாரம் நீங்கிட்டு தேவன் தனக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை அவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்றார். அது மாத்திரமில்ல, இன்னொரு காரியத்தையும் அவன் செய்கிறான். அவன் அடுத்தது ஒரு காரியம் செய்கிறான் பாருங்கள், 15 14 வசனம்.
அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான்.
பாருங்கள், அடுத்து சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்றார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது, எப்ப எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கர் அவர்களுக்கு வழிமறித்த செய்களை நான் மனதில் வைத்திருக்கிறேன். ஆகவே இந்த அமலேக்கரை நீ முறையடித்து எல்லாவற்றையும் நீ சங்காரம் பண்ணு, ஒன்றை நீ கொண்டு வர வேண்டாம் என்று சொன்னார். சாமுவேல் வந்தன சவுல் வந்து சோத்திரம், நீங்க செய்தபடி நான் செய்து முடித்து விட்டேன் சொல்றேன். அதான் சாமுவேல் கேட்கிறான், என் காதில் விழுகிற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன, அது இந்த மக்கள் நல்லதை கொளுத்ததை என்னத்து கொண்டார்கள், உம்முடைய தேவனுக்கு பலிகளை கொண்டார். இப்ப போச்சு அவருக்கு, எந்த தேவன் போயிட்டு, அவர் தான் ராஜாவா அபிஷேகம் பண்ணவர், அதை மறந்துட்டான். ராஜபாரம் அவனை விட்டு நீங்கிட்டு சவுல் தேவனுக்கு பிரியமில்லாமல் இந்த காரியத்தை செய்தான். இன்னும் பார்த்தால் உசியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அவன் ஆரம்பத்திலே பார்த்தா தேவனுக்கு ஏற்ற காரியங்களை, எல்லா மேடைகளையும் அகட்டி, எல்லா வைக்கிறதையும் அகட்டி, எல்லா காரியங்களையும் நல்லதா செய்து கொண்டு வருகிறான். செய்து கொண்டு வந்து என்ன செய்யறான், தூபது பீடத்தை கொண்டு வந்து தேவசோமத்தில் செய்ய போறான் ராஜா. அப்ப 80 ஆசாரிகள் போய் மறைக்கிறார்கள், செய்யாதே 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 என்று அவன் கேட்கல, மேட்டுமை கொண்டு செய்தான். அவன் செய்யும் போதே தலையில குஷ்டம் நெத்தியில அன்றிலிருந்து அவன் தனியறையிலே வாழ்ந்து ராஜ்யபாரத்தை இழந்து போனான். காரணம், தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தான். அதுவும் அடுத்தது பார்த்தால் இரண்டாவது ராஜாவாகிய தாவீது. தாவீதை குறித்து பார்த்தால் அதிக காரியங்களை பார்க்க வேண்டும். அவர் தாவீதை குறித்து பார்த்தால் அவர் கொடுத்த சங்கீதங்களை வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்குது. எந்த வேளையிலும் எப்போதும் நெருக்கப்பட்டு வேதனைப்பட்டு கோயிலே குடியிருக்கிற வேளையிலும் அவன் தேவனை சோதரித்தான், தேவனை ஆராதித்தான். அப்படிப்பட்டவன், சிறு வயதிலே ஆடுமைத்திருந்த கொண்டவனை தேவன் கையில கொம்பினால் அவனை அபிஷேகம் செய்தார். கிட்டத்தட்ட 3 தரம் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கான். அபிஷேகம் செய்தார். அபிஷேகம் செய்த போது அவன் திரும்பி போய் தன் தவறுகளுக்கு முன்னால அபிஷேகம் பண்ணப்பட்ட போது திரும்பி போய் அவன் ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருந்தான். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான் அவனுக்கு நெருக்கங்கள், பாண்டுகள், வேதனைகள், சவுல் குத்தி கொலை செய்ய கோலியாத்தை கொண்டு அநேக காரியங்கள் இருக்கிறது. அநேக காரியங்களை தாவீது செய்தான். ஆனால் செய்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். சாமுவேல் முதலே சொல்லிட்டார், தனது இதயத்துக்கு ஏற்றவரை அவர் தெரிவு செய்வார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கூட தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 22 வசனம்.
பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார்.
ஈசாயின் குமாரனாகிய தாவீதை நீதியத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை அவன் செய்வான் என்று அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். எனக்கு குறித்தும் சாட்சி கொடுத்த இங்கே தனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் தனது சித்தமானது எல்லாம் செய்து முடித்த. இன்னொரு இடத்துல சொல்றது, பத்சபேல் ஒரே ஒரு காரியத்தை தவிர தாவீது எந்த காரியத்திலும் தேவனுக்கு பிரியமில்லாமல் விருப்பமில்லாத காரியத்தை அவன் செய்யவே இல்லை. பத்சபேல் காரியத்தில் கூட அவன் செய்த போது அவன் ராஜாவா இருக்கிறான், அவன் ராஜாவை விட்டு இருக்கிறான். நாத்தான்வேல் வந்து சொல்லுகிறான், ஒரு கதையை சொல்லி, ஆட்டுக்குட்டியின் கதையை சொல்லி அந்த மனுஷன் நீ என்று சொல்லும் போது அவன் என்ன சேர்க்கலாம், ஒரு கையை தட்டி இவனை உள்ளுக்கு போடுங்கன்னு சொல்லியிருந்தா இத்தனை பேர் தூக்கி உள்ளுக்கு போடுவான் செய்திருக்கலாம். ஆனா அவன் இதயத்துக்கு ஏற்றவன், தேவனுக்கு பயந்தவன், தேவனுக்கு ஏற்றவளை பிரியமானதை செய்கிறவன். அவன் என்ன செய்தான், உடனே மனங்க 51 சாங்கியத்தை பார்த்தா அவன் பாவாரிக்கை செய்து பாடுகளை பார்க்கிறான். அவனை வாச சங்கீதங்களை பார்த்தா அனைவரே எனக்கு போதித்தரலும், என கற்றுத்தாரும், வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ ஒன்று, என்னை நித்திய வழியில என்னை நடத்தும். இன்னும் அநேக சங்கீதங்களை பார்த்தால் தாவீது அப்படி சொல்றத காரியத்தை குறிப்பிடும். அவன் நீதியத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம், தேவனுக்கு பிரியமாய் விருப்பமாய் அவன் நடந்தான். கடைசியாக பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஊரை பார்த்து புதிய ஏற்பாட்டை கடந்து செல்ல போகிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. டேனியல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். டேனியலின் புஸ்தகம் 9 அதிகாரம் டேனியலின் புஸ்தகம் 9 அதிகாரம் 23 வசனம்.
நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை
வெளிப்பட்டது. ஆண்டவர் என்ன சொல்ற,
நீ மிகவும்
பிரியமானவன். எங்க இருக்கிறான் டானியல்? நேபுகான் நேச்சரோடு கைதிகளாக கொண்டப்பட்டு 4 பேர் 3 சத்ரமேஷ அபிகள் அதயத்தில் டானியலும் ஒரு பிரதானியா இருக்கிறான், அரசு சபையில இருக்கிறான், தினமும் 3 வேளை ஜபிக்கிறவன். அது மாத்திரம் இல்ல, அவன் என்ன செய்யறான், அங்குள்ள விக்கிரங்களை தன்னை தீட்டுப்படுத்தாமல், அவன் ராஜாவின் உணவு தன்னை கெடுத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றிலும் தன்னை காத்துக் கொண்டான். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நீ மிகவும் பிரியமானவன். அன்றைக்கு தேவன் எங்களை பார்த்து சொல்ல முடியுமா, பிரியமானவளே பிரியமானவளே என்று சொல்ல முடியுமா? எத்தனை காரியத்திலே நாங்கள் குறைவுகளாக இருக்கிறோம். இது பத்து பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே முதல் பகுதியை பாருங்கள்.
பிரியமான புருஷனே,
பிரியமான புருஷனே பாருங்கள், மிகவும் பிரியமான தானியலே, இங்க பிரியமான புருஷனே பாருங்கள், எப்படி காரியங்கள் அவன் நடந்தபடியாத்தான் ஆண்டவர் அந்த காரியத்தை அங்கே சொல்லுவதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லாத காலத்திலே ஆண்டவர் அப்படி இரண்டாம் வருகை குறித்து அநேக காரியங்களை தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார், முத்திரை போட வச்சிருக்கிறார். ஆனா இன்றைக்கு நமக்கு எல்லாம் வெளிப்படையா இருக்கிறது, எல்லாம் எங்கட சொந்த மொழியிலே தந்திருக்கிறது. இருந்தும் நாங்கள் எப்படி இருக்கோம்? அன்றைக்கு பழைய ஏற்பாடு மட்டும்தான், அதுவும் தோல்சொருள்ள இருந்த காலத்திலேயே இந்த தானியேல் இப்படி வாழ்ந்திருக்கிறான்னு சொன்னார். ஏனோக்கு வாழ்ந்திருக்கிறான், தாவீது வாழ்ந்திருக்கிறான், சாமுவேல் வாழ்ந்திருக்கிறான். இப்படியான எல்லாரும் தேவனுக்கு பிரியமாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். சவுலும் உசியாவும் தேவனுக்கு பிரியமெல்லாம் நடந்து அவருடைய முடிவை பாருங்க, பரதாபமான காரியம். தாவீது நல்ல வயசு என்று முது வயதிலே அவன் மறித்த ரெண்டு வேதத்தில் சொல்லப்பட்ட. இப்படியா பழைய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட ஆறு பேரை குறித்து நாங்கள் பார்த்தாலும், புதிய ஏற்பாட்டிலே யாரு பிரியமானவன் என்று நான் தேடி பார்த்ததில்லை. மிக கஷ்டமா இருந்தது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு பிரியமானவர்களே. அப்ப சொன்ன பவுல் எழுதியிருக்கிறார், பேதுரு எழுதியிருக்கிறார், எல்லா நிருபங்களும் எழுதியிருக்கிறார். நான் பார்த்தேன், எல்லா நிருபங்களும் எழுதப்பட்டிருக்கு. பிரியமான சகோதரர்களே, பிரியமான சகோதரர்களே, இப்படி நடவுங்கள், இதை விலகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சொன்ன பவுல் எழுதுகிறார், பேதுரு எழுதுகிறார், ஜோவான் எழுதுகிறார், அநேகர் எழுதியிருந்தாலும் எனக்கு பிடித்த இந்த புத்தத்துக்கு மைய பொருளான இயேசு கிறிஸ்துவை குறித்துதான் எடுக்கக்கூடிய இருந்தது. என்ன சொன்னால் அவருடைய வாழ்க்கை அப்படியா இருந்தது. என்னன்னு சொன்னால் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே மத்தி மார்க்கு லூக்கா என்ற சுவிசேஷங்களில் பார்த்தா கிட்டத்தட்ட 30 வயதிலே வந்து ஜோவானார் அவர் ஞானஸ்தானம் பெறுகிறார். ஞானஸ்தானம் பெறும்போது என்ன நடக்கிறது? ஞானஸ்தானம் பெற்ற உடனே அவர் வானந்தாய் அண்ணந்து பார்த்த போது என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து அவர் மேல் இறங்கினார். இறங்கிருந்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். மத்தியும் மார்க்கு லூக்கா 3 அதிகாரத்திலையும் பார்த்தால் இந்த வசனத்தில் இருக்கு. ஆர் சொல்லுகிறார்? பிதா. ஆரை பார்த்து சொல்றதா? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பார்த்து. பாருங்கள், அவர் ஏன் அப்படி சொல்றதுக்கு காரணம், பிதாவின் சித்தம் இல்லாமல், பிதாவின் விருப்பம் இல்லாமல் அவர் ஒரு காரியத்தையும் இந்த பூமியிலே அவர் செய்யவில்லை. காணாம ஒரு கல்யாண வீட்டில் கூட முதல் அற்புதத்தை அவர் செய்யும் போது கூட என்ன நடக்குது? மரியாள் வந்து சொல்லுகிறார், கல்யாணம் உள்ள திராட்சசம் இல்லை. அப்போது அவர் சொல்றார், இன்னும் என் வேளை வரவில்லை. பாருங்க, பிதாவின் சித்தம் செய்யறதுக்கு அவர் காத்திருந்தார். லாசரு மரித்த போது நல்ல குடும்ப நண்பர் மரியாள் மாத்தாள், லாசரு இன்னும் 4 நாள் அங்க இருந்து விட்டார். என்றால் தேவன் வேளை வருமலையும் தேவன் சித்தம் இல்லாமல் பிரியம் இல்லாமல் கடைசி வரையும் சிறுவ வரையும் செய்து முடித்திருக்கிறார். அதான் எல்லாத்தையும் எல்லாம் முடிந்தார். அது மாத்திரமில்ல, ஜோவான் எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 29 வசனத்தை வாசிங்கள். யோவான் 8:29.
என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார்.
அப்ப நான் தேவனுக்கு பிரியமானதை செய்தாதான் தேவன் நம்மோடு கூட இருப்பார். நான் பிரியமில்லாத செய்து கொண்டு தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர் இருக்க மாட்டார். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த காரியத்தை சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னுடன் கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. ஆகவே நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டியது அத்தியாவசியமாய் இருக்கிறது. இன்னும் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தால் அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. மத்திய 17:5 அங்கு மூவரை ஆண்டவர் அழைத்துக் கொண்டு மலைக்கு போகிறார். அங்கே அவர் மறுரூபமாகிறார்கள். அங்கே மோசையும் எலியாவும் நிற்கிறார்கள். அங்கே மூன்று பேருக்கும் ஒரு கூடாரம் வைப்போம், நாங்கள் இங்கே இருப்பது எங்களுக்கு நல்லாம், பேதுரு இங்கே இருந்தா நல்லாம், பிரச்சனை வேண்டாம், உபத்திரவம் வேண்டாம், இங்கேயே இருந்துட்டா நல்லாம்.
அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று.
ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் மேல் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன், இவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். இதுதான் அவ்வளவு வழி வச்சிருக்க. நாங்க செவி கொடுக்கிறோமா? பிதாவே சொல்ற இவற்ற சத்தத்துக்கு செவி கொடுங்க. பேதுரு மூன்று பேருக்கும் ஒரு கூடாரத்தை போட்டு இங்கே இருப்பவன், ஆண்டவர் சொல்ற இவற்ற சத்தத்துக்கு நீங்க செவி கொடுங்க. இவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யுங்க. ஆனா ஒரு கலையிலையும் மரியா அப்படிலாம் சொல்லிட்டு, இவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்க செய்யுங்க. ஒரு காரியம் இல்லை. அவை நாம் தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டியது. புதிய ஏற்பாடு அநேக காரியங்கள் கடைசி காலமாயிருக்கிறபடியால் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே இன்னும் 1-2 வசனங்களை பார்த்து நாங்கள் ஜெபிக்க போறோம். ரோமர்களின் நிருபத்திலே பார்த்தால் ரோமர்களின் நிருபம் கொஞ்சம் சில காரியங்களை அப்ப சொன்ன பவுல் கண்டித்து காரியங்களை எழுதியிருக்கிறார். ஆகவே 8:8 வசனத்திலே பார்த்தால் அங்கு ஒரு காரியத்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறத வாசிப்போம்.
மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள்.
ஹலோ, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அப்ப தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், அப்படியா வாழ வேண்டும். சண்டை கிறிஸ்தவர்களா இல்ல, மண்டையும் கிறிஸ்தவர்களா இருக்கணும் சொல்லியிருக்க. எங்க மண்டை எங்க நாங்க போற இடம், வேலை பழகிற சிநேகிதர்கள் இருக்கிற இடத்துல, எல்லா இடத்திலும் நான் தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் அகற்ற வேண்டும். தீமை சொல்ல தீமையை விட்டு விலகு. அது தேவனுடைய காரியத்துக்கு தேவனுக்கு பிரியம் இல்லையானா அந்த காரியத்தை விட்டு விலகு, அது செய்யாது. அது தேவனுக்கு பிரியமில்லை. பொறுமுறை பார்த்த ரோமர் 12:1 வசனத்தில் பாருங்க, 1-2 வசனத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம்.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று.
அனில், என்னது தேவனுக்கு
பிரியவுமான?
தேவனுக்கு பிரியம், நீங்க ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டியது தேவனுக்கு பிரியம். 2 பாருங்கள், பாசிங்,
நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்தவசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான.
தேவனுடைய நன்மையும் பிரியமும். அப்ப தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியமும் உண்டாக நீங்க என்ன நடக்க வேண்டும்? நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். ஆவிக்குரியவர்களாக வேண்டும். மாமி சுட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்ப சொன்ன பவுல் அப்படியே அடித்து சொல்லிவிட்டார், முடியாது. ஆகவே இப்படியான சொல்லப்பட்ட வசனங்களை நான் பார்த்து எடுத்து எங்க எங்க பிரியமானவர் சொல்லப்பட்டதா பேதுரு சொல்லுகிறார், பிரியமானவர் சோரன் ஜோவான் சொல்லுகிறார். அப்போஸ்தலன் பவுல் அநேக நிருபங்கள் எல்லாவற்றிலும் சொல்றார், பிரியமான சோரர்களே, பிரியமானவர்களே, இப்படியான காரியங்களை சொல்லிவிட்டு இப்படியாய் நடந்தாலும் அவன் சொல்ற காரியம் என்றான், தேவனுக்கு பிரியமானதை நீங்க செய்ய வேண்டும் என்று அவன் வலியுறுத்த காரியங்களை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, பிரியமான சகோதரன்னு சொல்லி போட்டு பிரஞ்சலை வந்து கண்டிக்கிறான், கண்டிக்காம விடையில கண்டிக்க வேண்டியதை கண்டிக்கிறான், சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லுகிறான், இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்ற காரியத்தை அப்படியே சொல்லுகிறான். அதுக்குதான் இந்த வேதம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு தானியலுக்கு கொடுக்கப்படையில, ஏனுக்கு கொடுக்கப்படையில, தாவீதுக்கு இல்ல, அவளுக்கு இல்ல, சாக்கியம் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறோம். ஆகவே நாம் பிரியமாய் வாழ வேண்டியது அத்தியாவசியம். அறிவு கடைசி காலம், கடைசி நேரத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும், தேவனுக்கு ஏற்ற வேலையை நாங்கள் செய்ய வேண்டும், அவர் செய்ய சொன்னதை நாங்கள் செய்ய வேண்டும், செய்யாத காரியங்களை நாங்கள் விட்டு விலக வேண்டும். அப்படி செய்தால்தான் அவருடைய இரண்டாவது ரகசிய வரிகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியும், இல்லாவிட்டால் கைவிடப்படுவோம். கடைசியாக எபேசியர்கள் நிருபம், எபேசியர் அப்போஸ்தலன் பவுல் அந்த எபேசியர்கள் நிருபத்திலே என்ன காரியத்தை சொல்லியிருக்கான் பார்த்து நாங்கள் ஜெபித்து 5:10 எபேசியர் 5:10
கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள்.
உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானது எது என்று நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். எந்த காரியத்தை நாங்கள் செய்ததற்கும் இது கர்த்தருக்கு பிரியமா இல்ல கர்த்தருக்கு பிரியம் இல்லையா, அல்ல கர்த்தருக்கு விருப்பமா இது விருப்பம் இல்லையா, இல்ல கர்த்தர் இதை செய்ய சொல்லியிருக்காரா இதை செய்ய விடாமன்னு சொல்லியிருக்காரா, இந்த காரியங்களை நாங்கள் பார்த்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோமானால் நாம் நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. குலசியர்கள் போது ஒரு காரியத்தை குறித்து எழுதுகிறார், 3:10
சகலவித நற்கிரியோடும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ளவும்.
கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் குலசியர்கள் நிருபத்திலும் எழுதியிருக்கிறார். சோதித்து பாருங்கள் என்று எபேசியர் நிருபத்திலே சொல்லியிருக்கார். ஆகவே தேவசமூகத்திலே ஒரு விஷயம் எல்லாருமா எழுமினு ஆரம்பத்திலே பார்த்தோம், ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே அவன் சாட்சி பெற்றான். நோவா குறித்து பார்க்கிறோம், அவன் நோவா வாழ்ந்த காலத்திலே தேவனுக்கு விசனமாயிருந்த காலம், தேவன் மனநொந்த காரியங்கள், சாமியில பார்க்கிறோம் தேவனுக்கு பிரியமா நடந்தார். நோவா தேவன் கற்றபடி எல்லாவற்றையும் சரியாக எல்லாவற்றையும் அந்தந்த அளவுபடி செய்து முடித்தான். வெள்ளம் வந்தது, ஊற்றுகள் எல்லாம் பிளந்தது, கப்பல் மிதக்க தொடங்கியது, 8 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டார். சபலை குறித்து பார்க்க ஒரு வசனம் அதில் இருக்கிறது, அந்த அதியாமம் ஆரம்பத்தில் 6 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட, நான் இவர்களை உருவாக்குறதுக்காக நான் விசனப்பட்டேன் என்று சொல்ல அதே வார்த்தையை இங்கே அவர் காரியத்தை இவர்கள், நான் இவரை ராஜாவுக்கு நான் மனஸ்தாபப்பட்டேன், சவுளை ராஜாவுக்காக ஆக்கினதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். பாருங்கள், தேவனை மனஸ்தாபப்படுற அளவுக்கு சவுல் நடந்திருக்கார், உசியா நடந்திருக்கார். அப்படி நாம் நடக்கக்கூடாது. தானியேல் போல பிரியமான புருஷனாக தானியேல், மிகவும் பிரியமான புருஷனான தானியேல், பிரியமான புருஷனாக பாருங்கள் எப்படி ஆண்டவர் கூப்பிடுறார். இன்றைக்கு ஆண்டவர் பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இப்படி காரியங்களை சொல்லி கூப்பிடுவார். நேசகுமாரன், எனக்கு பிரியமானவன். தேவனுக்கு செய்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவருடைய சித்தம் இல்லாமல் செய்யவில்லை. நாமும் தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுக்கு பிரியமானபடி செய்து முடிப்போமானால் நிச்சயமாக தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். அவர் தேவ சமூகத்தில் இந்த ஒரு பாடலை பாடி நாங்கள் கடந்து செல்வோம்.